தேவன் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவருடைய எல்லா கிருபைகளும் நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தேவையான எல்லா கிருபைகளையும் இயேசுக்குள் வைத்திருக்கிறார். அந்த கிருபைகளை நாம் எப்படி பெறுவதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலிருந்து நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ஏறெடுத்து விசுவாசத்தில் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் போது, இயேசுவை ஆழமாக நாம் சிந்தித்து தியானித்து அவர் யாரு, அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு செய்கிற ஒரு காரியம் மிகுந்த பலன், நமக்கு ஆவிக்குரிய பலன் அளிக்கும். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி அதைத்தான் நம்ம இந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக செய்து வருகிறோம். இந்த விசுவாச அறிக்கை சாப்டர் 8வது சாப்டர்ல ஒரு 4 பேராகிராஃப் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். முதல் பேராகிராஃப், இயேசு கிறிஸ்து அவர் மத்தியஸ்தர் என்பதை கடந்த கால நிச்சயத்தை தொடங்கி வரப்போற நிச்சயத்தின் வரைக்கும் அவருடைய மத்தியஸ்த பணியை நமக்கு ஒரு கண்ணோட்டமாக முதல் பேராகிராஃப் காட்டுது. 2வது பேராகிராஃப் அவருடைய அற்புதமான கன்னி பரப்பு. அந்த கன்னி பரப்புல அவர் இயற்கை உடையவராக, முழுமையான மானிடத்தையும் முழுமையான தெய்வீகத்தையும் கொண்டவராக அவர் இருப்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக 3வது பேராகிராஃப்ல அவர் எப்படி பரிசுத்தாவினால் அளவில்லாத விதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு அவருடைய மானிடம் இந்த மத்தியஸ்த வேலைக்காக எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டது, முழுமையான எல்லா சர்வ தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருந்து எல்லா ஞானமும் எல்லா பொக்கிஷமும் அவருக்குள் வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப 4வது பேராகிராஃப் நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஆழமான தாழ்ச்சி, அவர் எப்படி சிலுவை பரியந்தம் தான் பாடுபட்டு மறித்து அந்த அவருடைய பாடுகளை எல்லாம் விவரித்து நமக்கு சொன்னது. அதுக்கப்புறம் அதே பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம் அவருடைய உயர்த்துதல், அவருடைய மகிமைப்படுத்துதலுடைய 5 படி. அவர் உயிர்த்தெழுந்து பரத்து ஏறெடுக்கப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி அவர் மீண்டும் ஆக தேவ தூதர்களையும் மனிதர்களையும் நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார் அப்படின்றத எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம் இது வரைக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் அவருடைய மரணமும் ஒரு வரலாற்று உண்மை. அநேக பேர் அதை தெரிஞ்சிருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வேதம் வந்து ஒரு தெய்வீகமான, நாம் நம்ப வேண்டிய ஒரு வெளிப்பாடாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அவர் மரித்தார், பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனா இந்த இயேசு அவர் என்னத்தை சாதித்தார் தெரியுமா? அவருடைய வரலாற்று வாழ்க்கையின் மரணத்தின் மூலமா அவர் என்னத்தை அடைந்தார் என்பதைத்தான் வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது ஒரு தெய்வீக வெளிப்பாடாக காட்டுகிறது. அந்த வெளிப்பாடை நீங்களும் நானும் தாழ்மையோடு நம்பி அதில் தேவனுடைய அதிகாரத்துல நம்முடைய நம்பிக்கை வைத்தா தான் நம்ம உண்மையான ரட்சிப்பின் அனுபவமே அடையிறது. இயேசு என்னத்தங்க சாதிச்சார், இயேசு எனக்காக என்னங்க செய்தார் தன் வாழ்க்கையின் மூலமா மரணத்தின் மூலமா, அதை நம்பும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான ரட்சிப்பு அனுபவம் ஏற்படுகிறது. வெறும் ரட்சிப்புக்கு மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தில் வளரணும். நிறைய நேரத்துல விசுவாசிகளாக அடிக்கடி சோர்ந்து போறதுக்கு, அடிக்கடி பலவீனமா இருக்கிறதுக்கு வந்து நாம் ரட்சிப்பின் அஷ்யூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ஒரு பாட்டு கூட வரும், பிளஸ்ட் அஷ்யூரன்ஸ். எந்த அளவுக்கு அஷ்யூரன்ஸ் நமக்கு வருதோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அஷ்யூரன்ஸ்ல நம்ம வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மிக தெளிவாக இயேசு நமக்காக என்ன அடைஞ்சார் சாதித்தார் என்பதை நம்ம அதிகமா தெளிவாக அறியணும். அநேக பேருக்கு ரட்சிப்பின் உறுதி, ரட்சிப்பின் நிச்சயம் அலமோதத்துக்கு மேலையும் கீழையும் இருக்கிறதுக்கு குழம்பி இருக்கிறதுக்கு இயேசு தங்களுக்காக என்ன அடைந்தார் என்றத உறுதியா தெளிவாக அவங்க புரிந்து நம்பாததுனாலதான். ஆகவே இந்த பேராகிராஃப் நமக்கு அதை நமக்கு காட்ட போகிறது. இப்போ அஞ்சாவது பேராகிராஃப்ல இயேசு கிறிஸ்து தெய்வமாக மனிதனாக மந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனா அது எல்லாத்தையும் செஞ்சு அவர் என்னங்க சாதிச்சார்? நல்லா முக்கியமான கேள்வி. அவர் என்னத்தை தான் சாதிச்சார் இதெல்லாம் பண்ணி? ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். இந்த அஞ்சாவது பேராகிராஃப் மிக பிரம்மாண்டமாக எல்லாம் உள்ளடக்கிய விதத்துல சுருக்கமாக நமக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குது. ஒரு இந்த மத்தியஸ்தருடைய வெற்றிகரமான சாதனை அப்படின்னு கூட தலைப்பு கொடுக்கலாம். மத்தியஸ்தருடைய வெற்றிகரமான சாதனை உலகளாவிய அசாதாரணமான உலக வெற்றியை இந்த பாவ உலகத்துக்காக அவர் சாதித்தார். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவருடைய பணி பிரத்யேகமானது. அவர் பணி பிரத்யேக தனித்துவ ஆடம்பரத்துல உலகத்துல அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துடைய மாபெரும் பணி ஒரு எல்லாத்தை விட உயர்ந்ததாக பிரம்மாண்டமாக நிற்கிறது அவருடைய பணி மட்டும்தான். அதுக்கு ஒப்பீடு உலகத்துல எதுவுமே இல்லை, கிட்ட கூட வர முடியாது. அந்த பணியில அவர் என்ன சாதித்தாருன்னு அஞ்சாவது பேராகிராஃப்ல நமக்கு சொல்லப்படுது. மூணு காரியம் அதுல பார்க்கலாம். முதலாவது, இவ்வளவு பெரிய சாதனையே எந்த சாதனத்தின் மூலமா அவர் அதை சாதித்தார்? அவருடைய சாதனையின் மூலமா வருகிற மூன்று ஆசீர்வாதங்கள், இந்த சாதனை அவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் சாதனையின் மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள் யாருக்கு பலிக்கும்? ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அடைந்தது உலகளாவிய கிரேட்டஸ்ட் விக்டரி, வெற்றி. அந்த வெற்றி ஒரு வாட்டி எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ண, ஒரு வெற்றினா நம்ம யாருக்கு விரோதமா அந்த வெற்றியை சாதிக்கிறோமோ அந்த சத்ருக்கள் எவ்வளவு பெரியவங்களோ அந்த வெற்றி அவ்வளவும் பெருசு இல்லைங்களா? அப்படிதானே ஒரு வெற்றி எடை போடுறது. நம்மளுக்கு எதிராக வந்த சத்ருக்கள் எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் வெற்றி, நம்முடைய வெற்றி அது அவ்வளவு பெருசா இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா இருந்த சத்ருக்களை யோசிச்சு பாருங்க. அவர் வந்து இந்த வெற்றியை சாதிக்கணும்னா இந்த உலகத்திலேயே வில்லாதி வில்லன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் பிரபுன்னு தேவன் சொல்லக்கூடிய பிசாசுக்கு விரோதமாக நிகழ்த்தின வெற்றி அது. அவனுடைய தேவதூதர்கள் அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக மாம்சத்துக்கு விரோதமாக இந்த பாவ உலகத்திலே ஜெயித்தார். மரணத்தை பாதாளத்தை யாராவது ஜெயித்திருக்கிறாங்களா? அதெல்லாம் ஜெயித்தார். மிகப்பெரிய காரியம் என்னன்னா தேவனுடைய பிரமாணமும் தேவனுடைய நீதியும் நமக்கு விரோதமாக இருந்துச்சு. நாம் செய்த எல்லா பாவத்துக்கும் நித்தியமா தண்டனை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவ அந்த நீதியை திருப்தி செய்து நியாயப்பிரமாணத்தை நம் சார்பாக நிறைவேற்றி வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துடைய வெற்றி வந்து காலத்திலையும் நித்தியத்திலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்துருக்கள் விரோதமாக நிகழ்த்தின வெற்றி. அதெல்லாம் அவங்களோட எல்லாம் போராடி என்ன சாதனத்தின் மூலமாக அந்த வெற்றியை சாதித்தார்? எத்தனையோ வெற்றியை சாதிக்கிறாங்க. அவ்வளோ ஆர்மி, இவ்வளோ ஆர்மி, இவ்வளோ வெப்பன்ஸ், இவ்வளோ பாம்ஸ் எல்லாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சாதித்த வெற்றி எதன் மூலமாக? அந்த முதல் அந்த அஞ்சாவது பேராகிராஃப் எப்படி சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பரிபூர்ண கீழ்ப்படிதல்னாலையும் தம்மைத்தாமே பலியாக நித்திய தேவ ஆவியினால் தம்மைத்தாமே பலியாக கொடுத்ததுனாலேயே. அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதல். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார்? நீங்களும் நானும் ஒரு நாள் விடுங்க, ஒரு மணி நேரமும் அவர் மாதிரி வாழவே முடியாது. என்ன யோகா பண்ணாலும் வாழ முடியாது, தலைக்கீழ நின்னாலும் வாழ முடியாது. பர்ஃபெக்ட், ஒரு துளி கூட கடவுளுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக போனதே கிடையாது. மனதிலையும் இருதயத்திலையும் செயல்லையும் ஒவ்வொரு நொடியும் தன் மூச்சு விட்ட நேரத்துல தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு நேசித்து நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றி வாழ்ந்த தனித்துவம் மா அதை நிறைவேற்றினவர் அது ஒண்டிதான், பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். பரிபூர்ண அது எதுவுமே சேர்க்க முடியாது, பர்ஃபெக்டா வாழ்க. அந்த பரிபூர்ண வாழ்க்கையின் மூலமா நமக்கு ஒரு பரிபூர்ண நீதி அவர் சம்பாதித்தார். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அவர் என்னமா என்ன மாதிரி ஒரு சாவு அவருக்கு வந்துச்சு பாருங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் சிலுவைக்கு போனார், தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவம் நீக்கும் பலியாக, கோபம் நீக்கும் பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். நம் பாவங்களை தன்மேல் எடுத்துக்கொண்டு, தன் சரீரத்தில் எடுத்துக்கொண்டு, நாம் பாவத்துக்கு அடைய வேண்டிய ஆக்கினையை அவரடைந்து, தண்டனை அவரடைந்து, அந்த பாவத்தை சிறுவபரியந்தம் எடுத்துட்டு போய் அதுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி அந்த பாவங்களே இல்லாதபடி சிலுவையில் அது முடிச்சுட்ட, அந்த பாவமே முடிச்சுட்ட. அந்த 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 விசுவாச அறிக்கை என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய தன்னையே பலியாக நித்திய ஆவியில் பிதாக்க ஒப்பு கொடுத்தார். லூக்கா 23:46 வர்ற மாதிரி, பிதாவே என்னை ஆவியை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அவரை அவரையே பிதானால் கைவிடப்பட்டு நம்ம பாவத்துக்காக கைவிடப்பட்டிருந்தாலும் நித்திய ஆவியானவர் அவரையே பலியாக பிதாக்கு முன்பதாக ஏறெடுத்தார், பரிகாரம் செய்கிற பலியாக. எபிரேயர் 4:14 போட்டுக்கு, கிறிஸ்து வந்து நித்திய ஆவியினால் தன்னையே தேவனுக்கு பலியாக கொடுத்தார். அதை தான் அந்த விசுவாச அறிக்கை எழுதுறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆகவே இந்த அடைஞ்சதனுடைய சாதனம் என்ன? அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலும் அவருடைய மரணமும், பாடு மரணத்தின் மூலமா தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து என்ன வாங்கினார்? நம்ம சொல்லிட்டே போலாம், எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் இருந்தோம் ஜீவனில் இருந்தோம் நமக்கு வருது. இந்த விசுவாச அறிக்கை எழுதுறவங்க சுருக்கமாக, நம்ம இது பத்தி படிக்க போறோம், 9வது சாப்டர்ல இருந்து அவருடைய மரணத்தினால் நமக்கு வருகிற எத்தனை ஆசீர்வாதங்கள், அற்புத ஆசீர்வாதங்கள்லாம் படிக்க போறோம், அதெல்லாம் விவரிக்க போது விசுவாச அறிக்கை. இங்க அதை சுருக்கமாக உள்ளடக்கியதாக 3 காரியம் அதுல சொல்றான். இயேசு கிறிஸ்து என்ன சாதிச்சார்? முதலாவது, தேவனுடைய நீதியை முழுமையாக திருப்தி செய்து நமக்காக ஒப்புரவாக்குதலை நிகழ்த்தி நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை பரலோக ராஜ்யத்தில் வாங்கினார். பாருங்களேன் என்ன ஒரு அதிசயம். ஒரு விசுவாசியாக நம்ம அடிக்கடி சோர்ந்து போகிறோம் சூழ்நிலைகள்னால, இல்லையா? நானும் சோர்ந்து போறேன். ஆனா என்ன ஊக்குவிச்சுக்கிறது எப்படி தெரியுமா? நிறைய மனசு தளர்ந்திருக்கும், ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது. இந்த மாதிரி இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறான்னு நினைச்சு பார்க்கும் போது என்ன சோர்வு இருந்தாலும் சரி, அது எங்கதான் ஓடி போகுதுன்னு தெரியல, ஒரு ஊக்கம் வந்துடும் பயங்கரமா. நீங்களும் நானும் 101 காரியங்களை குறித்து கவலைப்பட்டுகிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய மிகப்பெரிய தேவையும் மிக ஆழமான தேவை இது 3 தாங்க. நம்ம என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் மனுஷன் ஏன் சமாதானமா இல்ல, சந்தோஷமா இல்ல தெரியுமா? எல்லா சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஊற்றான நம்முடைய படைப்பாளியாக பராமரிக்கிற தேவன் கிட்ட, தேவனுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பகை நிக்கிறது. அந்த பகை வந்து நமக்கு அவிசுவாசியா இருக்கும் போது பயங்கரமா இருந்துச்சு, விசுவாசி ஆகும் போதும் அநேக நேரத்துல அந்த பகை வந்து நம்மள திருப்பி திருப்பி வாட்ட பார்க்கு. அந்த பகை எப்படி உடைக்கிறது? இயேசு எனக்கு என்ன செய்தாருன்னு நினைச்சு பார்க்கும் போது அந்த பகை எங்க போச்சுன்னு தெரியுது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, மனுஷன் பாவி, கடவுள் வந்து அந்த பாவி மனுஷன் மேல கோபமா இருக்கிறாரு, அந்த தேவ கோபாக்கின பாவி தலை மேல தொங்கு. நம்முடைய மனசாட்சிகள் எல்லாம் அதை உணர்ந்த நேரங்கள்ல ஏன் எத்தனை விதமான உள்ளுக்குள்ள வியாகுலங்கள், வெம்பல், எத்தனையோ விதமான உள்ளுக்குள்ள பயங்கள் நமக்கு படப்படுத்தும், ஏன் சமாதானம் இழைப்பாறுதல் நமக்கு இல்ல? ஒரே காரணம், நம்மளை படைத்த தேவன் இழைப்பாறுதல் தரக்கூடிய ஊற்றான அந்த தேவனுக்கும் நமக்கும் நடுவுல நிற்கிற செவ்வறு தான். அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம கடவுள்கிட்ட இருந்து தூரம் இருக்கிறவங்க ஃபீல் பண்றோம், கடவுளுடைய கோபம் பிரிவினைய நம்ம ஃபீல் பண்றோம். அதுல இருந்து தாங்க வாழ்க்கையில எல்லா உபத்திரமும் வருது, நம்முடைய தற்காலிக அனுபவம். அது மாத்திரம் இல்ல, இப்ப இருக்கிற கஷ்டம் மாத்திரம் இல்ல, எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கு? இந்த மாதிரி கடவுளுடைய கோபம் இப்பவே இருக்கு, நம்மளே ஒரு நிம்மதி இல்லை, இலக்காறது இல்லை, எதிர்காலத்தை என்ன நினைச்சு பார்ப்போம்? அந்த கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற பகை பரலோக கதவை மூடி நரகத்தின் கதவை நமக்கு திறந்து இந்த வாழ்க்கையில எல்லா விதமான இருளையும் அவமானத்தையும் குற்றத்தையும் நல்லது இழைப்பாடுதுல எல்லாமே செஞ்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு இயேசு என்ன செய்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்க சோர்ந்து போகும்போது நீங்க ஞாபகப்படுத்திக்கண்ட, என் தேவன் எனக்கு இதை சாதிச்சு வச்சிருக்காரு, இதுதான் இயேசு எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த சொத்து. என்ன, தன் வாழ்ந்து சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மிக கொடுமையான மரணத்தை அடைந்து எனக்கு மூணு காரியத்தை செய்திருக்கிறார். என் சார்பாக தேவனுடைய நீதியை பரிபூர்ணமா திருப்தி செஞ்சிட்டார். தேவனுக்கும் எனக்கும் ஒரு ஒப்புரவாக்குதலை வாங்கிட்டார். நான் எந்த நிமிஷத்துல கண்ணை மூடுறேனோ இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், இருந்தா இருக்கலாம் இல்லைன்னா போலாம், ஆனா எனக்கு தேவன் பரலோக ராஜ்யத்துல நித்திய சுதந்திரம் இருக்கிறது. தற்காலிகத்துல எனக்கும் தேவனுக்கும் பகை இல்லை, நான் தேவனோடு ஒப்புரவாகி ஏற்றுக்கொள்ள மகனா இருக்கிறேன், எதிர்காலத்துல எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு. அததான் இயேசு நமக்கு செஞ்சு அவனா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய நீதியை பரிபூர்ணமாக திருப்தி, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தி ஜஸ்டிஸ் ஆஃப் காட். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், கடவுளோ மனுஷனும் ஒண்ணு கூட தேரவே முடியாது. கடவுள் எவ்வளோ பெரியவர், என்ன தன் குணங்கள் அவருக்கு, தன் இயல்புள்ளவர், நித்தியமானவர், ஒருவரும் அண்டக்கூடாத வாசத்து வாசம் பண்ணு ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்த பட்சிக்கிறவர், பரிசுத்த வளைக்க முடியாத நீதி உள்ளவர். அவர் வெறுக்கிற ஒரே காரியம் பாவம். அந்த பாவம் அவரை மிகவும் கனவீனம் பண்ணுது. அவ்வளோ எவ்வளோ பாவம் பயங்கரம்னா, நித்திய தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவத்துக்கு நித்திய தண்டனை, நித்திய ஆட்சியினை அவர் கொடுப்பார். பாவத்தை சும்மாவே விட மாட்டார். அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா, இந்த மனுஷனை பார்த்தா என்ன, ஃபுல்லா அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாவம் தான். தலையிலிருந்து கால் வரைக்கும் பறக்கும் போதே பாவத்துல முழுமையாக வீழ்ச்சியடைந்து இயலாமை உள்ளவனாக, தன் நிலைமைக்கு எதுவுமே செய்ய முடியாத சர்ப்பத்தின் வித்தாக இந்த உலகத்துல இருக்கிற நிலைமை. எப்படி யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேர் எப்படிங்க ஒண்ணு சேர முடியும்? இந்த ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னா, தேவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட பாவி ஒன்று சேரணும்னா, அவனுடைய ஒவ்வொரு பாவம் அவன் செய்ததையும் தண்டிக்கப்பட்டிருக்கணும். அது மாத்திரம் இல்ல, தண்டிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அவன் பாவம் தண்டிக்கப்படணும், தேவனுடைய நீதி திருப்தி அவரை வரைக்கும் தண்டிக்கப்படணும். அதுக்கு மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பரிபூர்ண நீதி இருந்தாதான் கடவுள் கிட்டே அவன் வர முடியும். அது அடைய முடியுமா? எந்த மனுஷனாவது, எந்த சிருஷ்டிப்பாவது உலகளாவி, அதனாலதான் அந்த முத்திரையை தொடக்க யாராவது இருக்கிறாங்களா, வானத்து கீழே பூமி கீழே ஒருத்தனாலையும் அதை செய்ய முடியல. ஆனா இவர் சாதிச்சாங்க, இவர் செய்தார். தேவனுடைய வளைக்க முடியாத நீதிய வளைச்சு இருந்தோம்னா, நம்ம எண்ணி முடியாத பாவங்கள் அதை கெடுத்து இருந்துச்சு. ஆனா முழுமையான மாடிதத்தையும் தெய்வீகத்தையும் கொண்டு அந்த தேவனுடைய நீதி கொடுக்கக்கூடிய எல்லா தண்டனையும் கோபாக்கினையும் தன்னே வாங்கி பலியாக, நியாயப்பிரமாணம் கேட்கிற எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றும் வண்ணமாக சிலுவையில் பாடுபட்டார். கிறிஸ்துவுடைய பணி தேவனுடைய நீதியை பரிபூர்ணமா திருப்தி செஞ்சுச்சார். நம்ம கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வரப்போற கால பாவம் எல்லாத்தையும் தன் உடம்புல சுமந்து அதை பரிகரித்தார். தேவன் இந்த ப்ரொபிசியேஷன் ஒரு வார்த்தை ப்ரொபிஷியேட் பண்ணாருன்னா, ஒரு பலியை மூலமா கடவுள் கோபமா இருக்கிறாரு, நான் ஒரு பாவி, எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல ப்ரொபிஷியேஷன் பண்ணணும்னா என்ன, ஒரு பலியை காஞ்சி, ஆண்டவரே ஒரு பலியை காஞ்சி, அந்த பலியை மூலமாக தேவனுடைய கோபாக்கினிய நீக்க செய்யுது, தேவனுடைய சாபத்தை, என்ன வரக்கூடிய சாபத்தை அந்த பலியின் மூலமா நீக்க செய்வதுதான் ப்ரொபிஷியேஷன். அது பழைய பாடல திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்தாரு, மிருக பலிகள் ஏன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது ஒரு ப்ரொபிஷியேஷன். தேவனே நான் தண்டிக்கப்படணும், அதனால அந்த மிருகத்தை நான் பலியா கொடுக்கறேன், அந்த பலியின் மூலமா கோபத்தை நீக்குங்க, பலியின் மூலமா சாபத்தை நீக்குங்கன்ற அந்த பணியில நம் சாபத்தை தன்மையில் எடுத்துக்கிட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? அது ஐயோ நம்மளால கற்பனை பண்ண முடியாத பயங்கரமா நியாயப்பிரமாணத்தின் சாபம் அதை கேட்டு கேட்டு நமக்கு உணர்றது இல்லை. நம்மள அந்த உபாபெல்லாம் படிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபம் பயங்கரம். நம்ம இந்த வாழ்க்கைய அழிக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த வாழ்க்கையிலேயே 10 சந்ததிகளை அழிக்கிறது மாத்திரம் இல்ல, சபிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய நித்தியத்தையெல்லாம் நம்ம நித்திய ஆத்மாவையும் ஆக்கினைக்குள் தீர்த்து இரக்கம் இல்லாம கொஞ்சம் கூட பச்சைவா பார்க்காம எவ்வளோ அழுதுப்பார், எவ்வளோ கண்ணீர் விட்டுப்பார், எவ்வளோதான் மாறி மனம் திரும்புறேன், குற்றம் செஞ்ச பாவி பரிபூர்ண திருப்தி கொடுக்கிற வரைக்கும் அவனை தண்டிக்கிறதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். அந்த சாபத்தை அவர் மேல எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு நாம் அதுக்கு எந்த விதத்திலையும் கடன்படாத படிக்கு அதனோட தண்டனை எல்லாம் தன்மேல் எடுத்துக்கிட்டு நமக்கு விரோதமா எழுதப்பட்ட கையெழுத்துக்கள். ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க செய்யற பாவங்களை பார்த்தா தேவ தூதர்களுக்கே கைவலி வந்துடும் போல எழுதி 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 ஒரு கற்பனை பண்றாரு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, நம்ம செஞ்சதெல்லாம் அதெல்லாம் அந்த கையெழுத்தெல்லாம் என்ன பண்ணாரு, சிலுவையில் ஆணி அடிச்சு இல்லாம பண்ணிட்டார். அவர் மேல எடுத்துக்கிட்டாரு அதெல்லாம், அந்த குற்றத்துல இருந்தெல்லாம் நம்மள விடுதலை ஆக்குனாரே. இன்னமே நியாயப்பிரமாணம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படி செஞ்சாரு, அது வேதம் ஒரு இடத்துல முழு கிரயத்தை கொடுத்து இப்பேடு ஒரு பேஜ நம் சார்பாக அவர் பரிபூர்ணமான கிரயத்தை கொடுத்து திருப்தி செஞ்சார். ஃபுல் பிரைஸ். அந்த பிரைஸ் எப்படின்னா போதுமானதும் பொருத்தமான பிரைஸ், வெறும் ரேன்சம் மாத்திரம் இல்ல, அதான் கிரயம்ன்றது. அவர் கட்டின கிரயம் எப்பேற்பட்ட கிரயம்னா போதுமானது, அது பொருத்தமானது. அந்த மாதிரி ஒரு கிரயத்தை முழுமையான பரிபூர்ணமான போதுமான கிரயத்தை கட்டி தேவனுடைய நீதியை திருப்தி ஆக்கிட்டார். நம்மள தேவனுடைய நீதியை திருப்தி ஆக்குனதுன்னு மாத்திரம் அவங்க போடல, என்ன போட்டிருக்குன்னா அந்த விசுவாச அறிக்கை எழுதுறவங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்லின்ற வார்த்தை முழுமையாக முழுமையாக நியாயப்பிரமாணத்தின் எல்லா கோரிக்கையும் ஒன்னு விடாம முழுமையாக அது அது கொடுக்கிற ஒவ்வொரு புனிதமான உத்தரவையும் அவர் நிறைவேற்றாம இல்ல, அது கொடுக்கிற ஒவ்வொரு கொடுமையான தண்டனைகளையும் அதை வாங்கி அவர் அனுபவிக்காம எல்லாத்தையும் அவருடைய மாசற்ற பரிபூர்ண இருதய சரீரத்துல பரிபூர்ண நேர்மையோட அந்த இது கொடுத்தாங்க. அந்த காடியை கொடுத்து கொஞ்சம் மருந்து அனஸ்தீசியா மாதிரி அதை வாங்கியிருந்தா அந்த வலியை கொஞ்சம் அவர் அனுபவிக்காம இருந்திருக்கலாம். நோ நோ நோ, நான் இது நியாயப்பிரமாணத்தின் முழு கயத்தை என் பிள்ளைகளுக்கு கட்டணும்னு அந்த அனஸ்தீசியா முழு வலியை நான் அனுபவிக்கணும்னு அதை கூட வேணான்னு சிலுவையில அதை வாங்காம போயிட்டாரு. எல்லா தண்டனையும் முழு சாபத்தை வாங்கி சிலுவையில தேவனால் கைவிடப்பட்டு தேவனுடைய நீதியை திருப்தி செய்து முடித்தார். அது எந்த அளவுக்கு திருப்தினா, நீங்களும் நானும் நித்தியமா நரகத்துல நொந்தாலும் வெந்தாலும் கடவுளுடைய நீதி அந்த அளவுக்கு திருப்தி ஆக முடியாது. அதனாலதான் நித்தியமா வேக போறோம் இல்லைங்களா. நம்ம ஒரு காலம் வந்துட்டு பர்ஃபெக்ட் அடைந்தாயிற்று முடிந்தது நம்ம சொல்ல முடியும், ஒரு காலம் முடிந்த முடியாது, நித்தியம் அதுக்குதான் நரகத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு துளி விடா குடி குடி குடின்னு முடிச்சு முடிந்ததுனால ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஆதாம் ஒருவேளை பாவம் செய்யாம இருந்திருந்தாலும், ஆதாமுடைய எல்லா பிள்ளைகளையும் பாவம் செய்யாம கடவுளுக்கு கீழ்படிஞ்சிருந்தாலும் தேவனுடைய நீதி இவ்வளவு திருப்தி ஆயிருக்காதா? ஏன் இப்போ வந்து தேவனுடைய ஆதாம் பாவம் செஞ்சதுனால நீதி அவருடைய கருத்துவம் குலைக்கப்பட்டது, இப்ப இயேசு கிறிஸ்து அந்த நீதியை நிறைவேற்றி திருப்தி செஞ்சதுனால தேவனுடைய மற்ற எல்லா குணங்களும் கிருபையையும் அன்பையும் இறக்கமும் எல்லாம் மகிமைப்படுத்திச்சு இயேசு செஞ்சப்பன். அவர் வளைக்க முடியாத நீதி உள்ளவர் என்றத காட்டுறது மாத்திரம் இல்ல சிலுவை, அவர் கற்பனை பண்ண முடியாத இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர்னு காட்டிச்சு அவர் பண்ணி. ஆகவே தேவன் எந்த அளவுக்கு திருப்தி ஆனார், முதலாவது அவர் நீதியை திருப்தி பண்ணார். அதனால அந்த திருப்தி ஆனதைத்தான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து மறித்த உடனே அந்த திரைசீலை ரெண்டாவது கிழிஞ்சது இல்லைங்களா. நமக்கு எனக்கு பகை இல்லை, பகை தான் அந்த திரைசீலை போட்டு ஆசாரியனை வச்சு பலிய வச்சு எங்கிட்டயே வர முடியாது, நீ பாவின்னு நம்மள கடவுள்கிட்ட இருந்து தள்ளுச்சு. அந்த திரைசீலை கிழிஞ்சிச்சு, இல்லதான் கடவுள் வெல்கம் என் புள்ள மூலமா வாங்க அப்படின்னு ஒரு வெல்கம், கடவுளுடைய நீதி ஃபுல்லா திருப்தி. ஒரு பூகம்பம் வந்து 3வது நாள்ல இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பி என் குமாரனை விசுவாசித்து வருகிற எல்லா பாவியே உன் பாவங்களுக்கு தண்டனை இல்லை. பாருங்க, இயேசுவை நம்புன கடவுள் இனிமே உங்க மேல கோபம் இல்லைங்க. நம்ம நினைச்சுக்கிறோம், நேரம் இல்லை நமக்கா நினைச்சுக்கிறோம், எந்த பாவத்துக்கும் நமக்கு தண்டனை வரப்போறது. எல்லா தண்டனையும் முழுசா கை கட்டியாச்சு, தேவனுடைய நீதி திருப்தியாச்சு. இது எல்லாவுக்கு அப்படி ஆயிடுச்சு, தேவல திருப்பி போட்டாருமே நீதி நம்ம லாயர் ஆயிட்டாரு. தேவனுடைய நீதி இனிமே நம்ம பக்கம் தான் பேசணும், நமக்கு விரோதமா பேசவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பாவத்துக்குன்னா இயேசுக்கு தண்டனை கொடுத்துட்டா நீதி ஆண்டவர்கிட்ட சண்டை போடுமா? நியாய பிரமாணத்துல இது நீதி ஜட்மெண்ட். இயேசு கிறிஸ்துக்கு இவனுடைய பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்ததுனால இவனுக்கு எந்த தண்டனையும் வரக்கூடாது. யோரான அப்படின்ற மாதிரி நம் சார்பாக ஆயிடுச்சு, நீதி நம்மளுடைய லாயரா மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ தேவன் வளைக்க முடியாது, ஸ்ட்ரிக்ட் ஜஸ்டிஸா நடத்தினதுனால நீதி சொல்லுது இன்னமே உங்களையும் என்னையும் ஸ்ட்ரிக்டா கிருபையின்படி இறக்கத்தின்படி தான் நடத்தும். அவனை மன்னிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன ஒரு பணிங்க, இயேசுடைய பணி நித்திய மீட்ப, தேவனுடைய நீதியை திருப்தி செய்து சம்பாதித்தார். ரெண்டாவதாக அதோடு இல்ல, ஒப்புரவாக்குதலை சம்பாதித்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒருத்தர் எழுதுறாரு, மனித குலத்தின் மாபெரும் தேவை, மனிதனுடைய உள்ளார்ந்த மிகப்பெரிய தேவை இதுதாங்க. நீங்களும் நானும் நம்ம அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கோம். தேவனுடைய கோபாக்கினிக்கு உட்பட்டவர்களாக, தேவனிடத்தில் இருக்கிற தூரம் தான் நம்முடைய எல்லா வாழ்க்கையின் வியாபுலங்கள், கலக்கங்கள், பயங்கள். அது நெஞ்சிருமா, இது நெஞ்சிருமா, வேலையில அப்படி ஆயிருமா, குடும்பத்துல அப்படி ஆயிரும், எல்லா கலக்கங்களும் அதோட விளைவு தான், பக்க விளைவு. ஏன் ஆண்டவரோடு நம்ம இல்லை, ஆண்டவருடைய இழைப்பாறுதல் சமாதானம் இல்லை. கோபாக்கினின் பிள்ளைகளாக, ஆக்கினைக்குள்ள பிள்ளைகளாக நம்ம அப்படி கடவுளுக்கு பகைஞ்சராக இருக்கிறோம். கிறிஸ்து என்ன பண்ணாராம்? தேவனுடைய நீதியை திருப்தி செய்தது மாத்திரம்ல, தேவனுடைய நீதியை நம்ம பாவத்துக்காக திருப்தி செஞ்சு ஓகே நான் மன்னிச்சுட்டேன் பொழைச்சுப்போம்னு கடவுள் விடுற மாதிரி இல்ல. இயேசுடைய நீதியை நம்ம மேல போட்டு தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி விட்டு, தேவன் நம்மளை வெறும் மன்னிச்சது மாத்திரம் இல்ல, தேவன் நம்மளை நீதிமானாக்கி அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். தேவனுக்கு முன்பதாக பரிபூர்ண நீதிமான்களாக, தேவனிடத்தில் ஒப்புரவானவர்களாக நாம் இருக்கிறோம். கலாகாலத்தின் கேள்வி என்ன? ஏ ஒரு பாவி மனுஷன் முழுமையா சீர்கேட விட்டா ஒன்னும் இல்லை, தலையிலிருந்து கெளியில கீழே வரைக்கும் முழங்கால் வரைக்கும் வெறும் பாவ விஷம்தான், கரப்ஷன் தான். ஒப்பில்லாத மாசற்ற பரிசுத்தர்கிட்ட அவன் எப்படி வர முடியும்? மனுஷன் எப்படி அவர் முகத்தை சமாதானத்தோடு அவனால பார்க்க முடியும்? அவனுக்கும் இப்பெல்லாம் கூசுதலியா எப்படி நம்ம போக முடியும்? ஒரு நம்மளால ஒரு நீதியும் சம்பாதிக்க முடியாத நாம், அது சம்பாதிக்க இயலாமல் உள்ளவர்களாக நாம், ஒரு நீதியும் நம்மளால செய்ய முடியாது, எப்படி அவர்கிட்ட போக முடியும்? ஒரு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை அடைய முடியாத உயரத்துல இருக்கும் போது தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய நீதியை நம்ம கிட்ட கொண்டு வந்து, இயேசு கிறிஸ்துடைய நீதியை நம்ம சுமத்தி, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதை அந்த நீதிக்கேற்றபடி அவர்களை தகுதியாக மதிக்கிற ஒரு திட்டத்தை அவர் பண்ணி இருக்கிறார். பாருங்க, ஒரு டபுள் எக்ஸ்சேஞ்ச். 2 Corinthians 5:21 சொல்லுது இல்லையா? அதெல்லாம் நம்ம படிச்சு படிச்சிருந்தாலும் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய எவ்வளவு இழைப்பாறுதல் தெரியுமா? பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். எதுக்கு ஆக்கினாரு? நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. ஒரு டபுள் எக்ஸ்சேஞ்ச். நம்முடைய பாவங்கள்லாம் ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு ரெண்டு பேர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்க, ஒரு கடங்காரம் ஃபுல்லு கோடிக்கணக்கான கடன் உனக்கு, இவருக்கு ஒரு அம்பாளி மாதிரி பணம் இருக்குது பணத்துல. ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு தான் அம்பாளி மாதிரி நம்ம திட்டக்காரங்க, கடன்காரங்க. நம்முடைய நெகட்டிவ் கடத்தை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டார். இயேசுடைய கணக்குல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல போட்டார். இதுதான் டபுள் எக்ஸ்சேஞ்ச். பாருங்க, இயேசு நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேல சுமத்தி அவரை என்னவா மாத்திட்டார்? பாவமாக்கி அவருக்கு தண்டனை கொடுத்தார். அவருடைய நீதி எல்லாம் நம்ம இதுல சுமத்திட்டு அந்த வசனம் எப்படி வருது பாருங்களேன். நான் இதை இவ்வளவு நாள் கவனிக்கல, நம்மளை நீதிமான்கள் ஆக்கினார்னு போடல, நம்மளே நீதியா, சாதாரண நீதி இல்ல, நம்மளே தேவனுடைய நீதி ஆயிட்டோமா? இதை விட லாங்குவேஜ் உயர்ந்ததாக, உயர்ந்ததாக, தீவிரமாக என்னங்க இருக்க முடியும்? I am the righteousness of God in Christ. Yes, கிறிஸ்துக்குள்ள நான் தேவனுடைய நீதி. நான் எப்படி அதை செய்தாரு? இயேசுவை பாவமாக்கி நம்மளை தேவனுடைய நீதியாக மாற்றினார். இதை விட உயர் லாங்குவேஜ் உயரத்துக்கு போக முடியாது. இதை விட எந்த உயரத்துக்கு வசத்தணும்? தேவனோடு அந்த நீதியை சுமத்தித்தான், அந்த நீதி சுமத்தினால்தான் தேவனோடு நாம் ஒப்புரவாகி தேவனுடைய ஒப்புரவாக்குதல் எண்ணி முடியாத ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராது. தேவன் வந்து மீட்கப்பட்ட மக்களாக தன் ராஜ்யத்துல நம்மளை வரவேற்று அவருடைய ராஜரீக பிள்ளைகளாக குமாரர்களாக குமாரத்திகளாக நம்மளை வரவேற்று தேவனிடத்தில் நாம் ஒப்புரவானதுனால் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் இருப்பதுனால் தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த பகை போனது இயேசுடைய பணியினால. இனிமே நம்முடைய பிள்ளைகளாக அவர் நடத்தி நம்மளை எத்தனையோ தேவதூதர்கள் அவர் கொடா கோடி தேவதூதர் துதிச்சுக்கிட்டு இருந்தாரோ புள்ள போய் ஒரு கூப்பிடுச்சுன்னா அப்பாவை அவர் பார்க்காம இருக்க மாட்டேன். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்பாவாக எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியும். நம்மளை பாதுகாக்கிறார். பிள்ளை மாதிரி நம்மளை ஒப்புரவாக்குதல் தேவனோடு நம்மளை சேர்த்துச்சுங்க. என்ன ஒரு சந்தோஷம். கடந்த கால பாவங்கள்லாம் கடந்து தேவனுடைய நீதி திருப்தி ஆச்சு. நிகழ்காலத்துல தேவனோடு ஒப்புரவாகி வாழுகிற ஒரு நிலைமை நமக்கு கொடுத்தாச்சு. அது மாத்திரம் இல்லை, அப்போ எதிர்காலத்துக்கு என்னங்க பண்ணாரு? எதிர்காலத்துக்கு என்ன அதிசயம்? அது மூணாவது சொல்லுச்சு. பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை உண்டு பண்ணினார், வாங்கினார். நீங்க நாளைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம எவ்வளவு ஒழுங்கா இருந்தோம், எவ்வளவு ஒழுங்கா சர்ச்சுக்கு போனோன்றதுனால நம்ம யாரும் பரலோகத்துக்கு போக போறதுல தெரியுமா? ஒரு நாள் பரலோகத்துக்குள்ள நுழையிறோம்னா அதுக்கு ஒரே காரணம், இயேசு சிலுவையில நமக்காக நித்திய சுதந்திரத்தை வாங்கினதுனால தாங்க. எவ்வளவு கிராண்ட் நியூஸ் யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ண முடியாத நம்மளால மகிமையான எதிர்காலம் இந்த வாழ்க்கை. நம்ம பேதுரு சொல்றாரு, இது எப்படிப்பட்ட சுதந்திரமா? இந்த உலகத்துல அவங்களுக்கு அது இருக்குதே, பணம் இருக்குதே, எல்லாம் அழிஞ்சுப்போம், எல்லாம் ஒரு நாள் வாடிப்போம். ஏன் நானும் இப்போ எங்க ஆபீஸ்ல ஒரு ஹையட் ஹோட்டலுங்க, அந்த ரூமை பார்த்தாவே பெரிய எங்க வீடு சைஸ் இருக்குது. எனக்கு எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய ரூம்னு. ஒரு பாலுக்கு பெரிய ரூம், ஒரு நாள் ரொம்ப நாளா இருந்துச்சு, ரெண்டு நாள் மூணாம் நாள் போர் அடிச்சு போச்சு. அப்படித்தானே இந்த உலகத்துல எல்லாம் எல்லாம் வாடி போற உலகம். ஆனா நமக்கு நித்தியமாக இந்த உலகத்துக்கு நேர் ஆப்போசிட், எப்படிப்பட்ட சுதந்திரம்? அழியாததும் மாசற்றதும் வாடாத சுதந்திரத்தை நமக்காக வாங்கியிருக்கிறார், அதை காத்து வருகிறார். ஓகே, அடுத்ததாக இந்த பேராகிராஃப் நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கின ஆசீர்வாதங்கள் என்னங்க? தேவனுடைய நீதி முழுமையாக திருப்தி ஆயிடுச்சு. இனிமே தேவனுடைய நீதி என்சார்பு, தேவனோடு என்ன ஒப்புரவாக்கிட்டார், எனக்கு ஒரு நித்திய சுதந்திரம் வாங்கிட்டார், என் கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற எல்லா காலத்துக்கும் தேவையானது செய்து முடிச்சுட்டே அவருடைய வாழ்க்கையும் மரணம் இதெல்லாம் யாருக்கு வரும்? எத்தனை பாக்கியவான்கள், யாருக்காக கிறிஸ்து இதை மறித்து வாங்கினாரு? நம்ம எல்லாம் பொதுவா ஊர்ல எல்லாம் கேட்டு நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, எல்லா உலகத்துக்காகவும் செய்தார், உலகத்துக்காகவே அவர் மறித்தார். இந்த விசுவாசம் அறிக்கை என்ன சொல்லுது பாருங்கல்ல, கடைசியில பிதாவானவர் அவருக்கு யாரை அவருக்கு கொடுத்தாரோ அவர்களுக்காக மட்டும்தான் இது செய்தார். இதுதான் பைபிள்ல நிறைய இடங்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இயேசு கிறிஸ்துக்கு பிதாவான கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு தான் இந்த ஆமேனியன் வியூன்னு வாங்க. நம்ம இந்தியா ஃபுல்லா அதுதான், இயேசு கிறிஸ்து வந்து கண்ட எல்லாருக்கும் மரித்தார், மரித்து ரட்சிப்பை ஒரு திறந்த வீடு மாதிரி பண்ணிட்டாரு, சாத்தியம் ரட்சிப்பதனும் ஒரு சாத்தியம் பாசிபிள் பண்ணிட்டாரு. யாராவது வரணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலான்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லை, ரட்சிப்பை சீப்பாக்கிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாராருக்கெல்லாம் மறித்தாரோ அவங்களை அவங்க காப்பாத்த முடியாத இயேசுவா அவங்கள பண்ணிட்டாரு. இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்துடைய பரிகார இத்தனை சிறப்பான பலி ஒரு டெஃபினட் அட்டோன்மெண்ட், ஒரு தீர்மானமான பரிகார பலி. அவர் யாருக்கெல்லாம் மறித்தாரோ சிலுவையில அவர்கள் எல்லாம் நிச்சயமா அவர் விசுவாசித்து நிச்சயமா இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில பழித்து அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவார். அதுக்குதான் டெஃபினட் அட்டோன்மெண்ட். மற்றவங்க எவ்வளோ குத்தாலும் வரமாட்டார். உங்கள அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே கேட்கிறோம் ஆனா ஒன்னும் ஏற மாட்டேன்னா உலகம் தான் ஆசையா இருக்குதுன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு பர்டிகுலர் அட்டோன்மெண்ட்லாம். பிதாவானவர் நித்தியத்துல யார் பேரை ஜீவ புத்தகத்துல போட்டு அவர்களை யாருக்கு யாரு தெரிந்து கொண்டாரோ அவரை இயேசுக்கு கொடுத்தாரோ அவர்களுடைய பாவங்கள்லாம் மெய்யாகவே டெபினட்டாக ஆக்சுவலாக அவர் உடம்புல ஒவ்வொரு பாவத்தையும் சுமந்து மரித்தாரு. அந்த மறித்த அவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா அவங்க எந்த ஊர்ல எந்த ஜாதியில இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் சென்றடைந்து அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கும். அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க, நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. பர்டிகுலர் அட்டோன்மெண்ட், டெஃபினட் அட்டோன்மெண்ட்வாங்க. அது வேதத்துல எல்லா இடங்களையும் இருக்கு, நம்ம ஊர்ல தான் சொல்லிக் கொடுக்கறது. ஆகவே இதோட முடிப்போம். பாருங்க இந்த ஒப்புற வாக்குதல், இயேசு கிறிஸ்து நமக்கு அடைந்த காரியம். இயேசு கிறிஸ்து மறித்தாரு, அவர் உயிரோடு எழுந்தாருன்னு எல்லாரும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் என்னத்தை அடைந்தாருன்றது வந்து வேத அதிகாரப்பூர்வமாக வேத அதிகாரத்துல நமக்கு சொல்லுது. நம்ம இருதயத்துல அதை நம்பும் போதுதான், எஸ் மறித்தாரு போல வந்தாரு போனாரு கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னு இருந்தா அதெல்லாம் ரட்சிப்பின் அனுபவம்லாம் உங்களுக்கு வராது. இயேசு வாழ்க்கையின் மூலமா மரணத்தின் மூலமா என்னத்தை அடைந்தாரு என்றதை உங்க இதயத்துல விசுவாசிக்கும் போது எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய பக பாவத்தை அவர் நீதிய திருப்தி ஆக்கி தேவனிடத்துல என்ன ஒப்புரவாக்கி எனக்கு நித்திய சுதந்திரத்தை சம்பாரிச்சிருக்காருன்னு அவருடைய பணியில நீங்க நம்பிக்கை வைக்கும் போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் வருது, தெய்வீக சமாதானம் வருது. பரவல கேள்வி எதா, நீங்க நம்பி இருக்கிறீங்களா இயேசு என்ன அடைந்தாருன்னு? JRI நான் இப்ப பாரு ஏதாவது வச்சா ஒரு அக்ரோனம் கண்டுபிடிப்பேன், ஞாபகத்துல வச்சுக்கிறது. Justice, Reconciliation, Inheritance. அதை நீங்க நம்புறீங்களா? அது உங்களுக்கு இருக்குதுன்னு? கிறிஸ்து உங்க பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி தேவனுடைய நீதியை திருப்தி செஞ்சுட்டார், நான் இன்னுமே என் பாவத்துக்கு தேவ தண்டனை கொடுக்க மாட்டார் என்ற சந்தோஷம், சமாதானம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்னு உங்களுக்கு இருக்கா? தேவனிடத்தில் ஒப்புருவான அந்த சமாதானம், கடவுள் எங்க அப்பான்னு உள்ளுக்குள்ள மனசாட்சி ஆவியானவர் சொல்றாரா? இன்னைக்கு கண்ண மூடினாலும் எனக்கு நித்திய சுதந்திரம் இருக்கு. இந்த உலகத்துல அது இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சொத்த எனக்கு வராம இருக்கலாம், ஆனா அழியாத சொத்து எனக்கு இருக்கு. நான் சுதந்திரவாங்க, இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திரம். என்ன மாதிரி பணக்கார யார் என்ற ஆனந்தம் எதிர்கால நம்பிக்கை இருக்கா? இயேசு கிறிஸ்து அதுதாங்க நமக்கு சம்பாரிச்சாரு. அதை அனுபவி, அதை நம்பிக்கும் போது, நம்பும் போது நமக்கு ரட்சிப்பின் அனுபவம் வருது. தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.